அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் திங்கள் 23 நாள் திங்கட்கிழமை. இணைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கையில் பாதுகாப்பு செயலர் கோட்டாபய ராஜபக்சவை முஸ்லிம் சிவில் சமூகத்தினர் சந்தித்திருப்பது பற்றிய செய்தி,
செக்யூரிட்டி சரியாக கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பேசினது, மற்றது நேஷனல் யூனிட்டியை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பேசப்பட்ட விடயங்கள்.
சிங்கள தமிழ் இருமொழி படமாக வெளிவந்திருக்கும் பிறகு என்ற படம் சென்னையில் திரையிடப்பட்டு பின்னர் விலக்கிக் கொள்ளப்பட்டிருப்பது பற்றிய செய்தி, இந்தியாவில் கரும்பு விவசாயிகளுக்கு சர்க்கரை ஆலைகள் தர வேண்டிய தொகையை தர இந்திய அரசு ஆலைகளுக்கு சுமார் 4,000 கோடி ரூபாயை வட்டியில்லா கடனாக தரப்போவதாக அறிவித்திருப்பது பற்றி இருதரப்பு கருத்துக்கள்.
நாங்கள் முதலில் பாசிட்டிவாக தான் நினைக்கிறோம். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகை விவசாயிகளுக்கு சென்று அடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அரசாங்கம் அதை கண்காணிப்பாக இருக்குமா என்ற ஐயப்பாடு எங்களுக்கு தற்போது எழுந்திருக்கின்றது.
ஆகியவையும் நிகழ்ச்சியின் இறுதியாக விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியும் இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை, வாசிப்பவர் பூபாலரத்னம் சீவகன். சூடானில் இஸ்லாமிய மதத்தை கைவிட்டார் என்பதால் கடந்த மாதம் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த ஒரு பெண்மணியை விடுதலை செய்யுமாறு நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவிட்டிருக்கின்றது. மரியம் இப்ராஹிம் என்ற அந்த பெண்மணிக்கு விதிக்கப்பட்ட தண்டனை சர்வதேச அளவில் கண்டனத்தை எழுப்படுத்தியிருந்தது. மரண தண்டனை தவிர ஒரு கிறிஸ்தவரை மணந்தார் என்பதால் அவருக்கு 100 கசேடி வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அவர் கிறிஸ்தவ ஒருவரை மனம் புரிந்து கொண்டதை திருமணத்துக்கு வெளியேயான ஒரு உறவாக நீதிமன்றம் கருதியது. அவர் சிறையில் இருக்கும்பொழுது பெண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்திருந்தார். எகிப்தில் பொய்ச் செய்திகளை பரப்பியதாகவும் தடை செய்யப்பட்ட முஸ்லீம் சகோதரத்துவ கட்சிக்கு ஆதரவாக செயற்பட்டதாகவும் குற்றம் சாட்டி அல் ஜசீரா தொலைக்காட்சியின் செய்தியாளர்கள் 3 7 சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. பீட்டர் கிரீஸ், முகமது ஃபவுமி மற்றும் பஹீர் முகமது ஆகியோருக்கு எதிரான இந்த தீர்ப்பை அல் ஜசீரா அராஜகம் என்று கூறி கண்டித்திருக்கின்றது. பீட்டர் கிரீஸ் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்தவராவார்.
We are deeply concerned that this verdict is
ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் ஜூலி பிஷப் அவர்கள் இது ஊடக சுதந்திரத்தை ஒடுக்குவதற்கான பரந்துபட்ட ஒரு நடவடிக்கை என்று கவலை வெளியிட்டிருக்கின்றார். சிரியாவிலிருந்து அனைத்து ரசாயன ஆயுதங்களும் அழிக்கப்படுவதற்காக நாட்டிலிருந்து வெளியே எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதாக இரசாயன ஆயுதங்களுக்கு எதிரான சர்வதேச கண்காணிப்பு அமைப்பு கூறியிருக்கின்றது.
The mission was to destroy the chemical weapons program of the Syrian Arab Republic.
அந்த வகையில் சிரியாவிலிருந்து கடைசி ரசாயன ஆயுதமும் துறைமுக நகரான லடாக்கியாவிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டிருப்பதாக ரசாயன ஆயுதங்களை தடை செய்கின்ற அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. மத்தியதரைக்கடல் பகுதியில் எங்கோ ஒரு இடத்தில் இப்படியான ஆயுதங்களை அழிப்பதற்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற அமெரிக்க கப்பலில் வைத்து இவை அழிக்கப்படும். எனினும் நாட்டின் முழுமையான ரசாயன ஆயுதங்களின் வல்லமையை அதிபர் அசாத் பூரணமாக வெளியிட்டிருக்க மாட்டார் என்ற கவலைகள் இருக்கின்றன என்றும் செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள். ஆப்கானிஸ்தானில் சர்ச்சைக்குரிய அதிபர் தேர்தலில் 2 வாக்குப்பதிவு பொழுது முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட மூத்த தேர்தல் அதிகாரி ராஜினாமா செய்திருக்கின்றார். தேசிய ஒருமைப்பாட்டுக்காக பதவியுறவதாக கூறியிருக்கின்ற அதிகாரியான ஜியா உல் ஹக் அமார் காயல் அவர்கள் ஆனால் வாக்குப்பட்டிகளை நிரப்பியதான குற்றச்சாட்டை நிராகரித்திருக்கின்றார். அதிபர் வேட்பாளர்களில் ஒருவரான அப்துல்லா அப்துல்லா அவர்களின் ஆதரவாளர்களால் வெளியிடப்பட்ட ஒலிநாடா ஒன்றின் அடிப்படையில் இவர் மீது குற்றஞ்சாட்டு வைக்கப்பட்டது. அதில் போட்டி வேட்பாளரான அஸ்ரப் கானி அவர்களுக்கு சாதகமாக வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை மாற்ற அதிகாரிகள் முயற்சிப்பதாக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது. அந்த ஒலிநாடா போலியானது என்று சியா உல்லாஹ் ஹக்மக்கைல் அவர்கள் கூறியிருக்கின்றார். சோமாலியா இஸ்லாமிய தீவிரவாத குழுவான அல்சபாவின் நிலைகள் மீது கென்னிய போர் விமானங்கள் குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியிருக்கின்றன. சோமாலியாவின் தெற்கு ஜூபா பகுதியில் இருக்கின்ற 2 மீது கென்யாவின் இந்த வான்வழி தாக்குதல் நடந்திருக்கின்றது. அல்சபாபின் மீது சோமாலியாவில் இருக்கின்ற அமெரிக்க ஒன்றியத்தின் தொடர்ச்சியான முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல் வந்திருக்கின்றது. வான்வழியாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு தாக்குதலில் 30 கொல்லப்பட்டு பல வாகனங்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருப்பதாகவும் 2 தாக்குதலில் 50 கொல்லப்பட்டிருப்பதாகவும் சோமாலியாவில் இருக்கின்ற ஆப்பிரிக்க ஒன்றிய மிஷன் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது. அல்சபாப் அமைப்பின் தீவிரவாதத்தை ஒழிக்கும் வரை இப்படியான தாக்குதல்கள் தொடரும் என்றும் அந்த அறிக்கை கூறுகின்றது. ஆனால் தமது போராளிகள் யாரும் உயிரிழக்கவில்லை என்று அல்சபாப் தெரிவித்திருக்கின்றது. பள்ளிக்கூட சிறுமி ஒருவர் ஒரு குழுவால் பாலியல் உள்ளுறவுக்கு உள்ளாக்கப்பட்டதற்கு நீதி கோரி கென்யாவின் மேற்கு பகுதியில் இருக்கின்ற நகரொன்றின் ஊடாக 100 ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஊர்வலமாக சென்றிருக்கின்றார்கள். புசியா என்ற நகரில் இந்த சம்பவத்தின் சந்தேக நபர்கள் மீதான வழக்கு செவ்வாயன்று ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த சம்பவத்தின் மூன்று சந்தேக நபர்களை அவர்களுக்கான தண்டனையாக போலீசார் போலீஸ் நிலையத்தை சுட்டவர இருக்கின்ற புட்களை வெட்டுமாறு உத்தரவிட்டதை அடுத்து இதுகுறித்த சர்வதேச அளவில் கோபம் கிளம்பியது. தனது பாட்டனாரின் இறுதிச் சடங்கில் இருந்து கடந்த வருடம் திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுது இந்த பாதிக்கப்பட்ட 16 வயது சிறுமி 6 பேரால் முதலில் தாக்கப்பட்டு பின்னர் கூட்டாக பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் அழுத்கம தாக்குதல்கள் மற்றும் முஸ்லீம்கள் மீதான வன்முறை நடந்த பின்னணியில் இலங்கையின் சில முஸ்லீம் தலைவர்கள் இலங்கை அரசின் பாதுகாப்புச் செயலர் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை இன்று திங்கட்கிழமை கொழும்பில் சந்தித்தனர். இந்த சந்திப்பின் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படாத நிலையில் சந்திப்பு குறித்து அகில இலங்கை ஜமாத் உல் உலேமா சபையின் ஊடகச் செயலர் ஹுசேன் ஃபைசல் ஃபரூக் அவர்களிடம் கேட்டார் சிவகன்.
எனக்கு இப்ப உங்களுக்கு சொல்ல முடியுமான விதயம் என்னன்னு சொன்னா, நாங்க இன்றைக்கு கதைச்ச விதயம் வந்து இந்த நாட்டுல முஸ்லீம்கள் 1000 வருடங்களாக ஒற்றுமையாக அதை விட கூட ஒற்றுமையாக வாழ்ந்திருக்காங்க. மற்ற மக்களோட எந்த இடத்திலும் முஸ்லீம் வந்து இந்த நாட்டுடைய ஒற்றுமையைத்தான் பார்க்குது முஸ்லீம்கள். நீ அந்த அடிப்படையில இந்த ஒற்றுமையை எப்படி நாங்க பாதுகாத்து கொண்டு முன்னுக்கு போறது என்ற விடயமாகத்தான் எங்களிடத்துல இவ்வளவு ஒரு டிஸ்கஷன் ஒன்று நடந்தது. அதே நேரத்துல முஸ்லீம்களுடைய பாதுகாவலுடைய விடயத்தில் அப்பம் அன்றும் இன்றும் அது அந்த கொடுக்கிற மேக்சிமம் ப்ரொடெக்ஷன் என்று சொல்லுவோம், அத அவங்க கொடுக்கறதாக அவங்க எங்களிடத்துல எங்க டிஸ்கஷன்ல நாங்க பேசினோம்.
சரி, அழுத்கம சம்பவம் தொடர்பாக நீங்க எதுவும் பேசவில்லையா அவரிடம்?
நாங்க இன்று பேசினது பொதுவாக, அந்த பொதுவாகவே நாங்க இந்த விடயங்களை பேசினோம். அழுத்கம வந்து ஒரு சம்பவம், ஆனா பொதுவாக நாங்க டிஸ்கஸ் பண்ணின விடயம் இதுதான்.
இதற்கு முதலும் வந்து நீங்கள் வந்து சில தடவைகள் வந்து முஸ்லீம் அமைப்புகள் பாதுகாப்பு செயலரையும் அரசாங்கத்தின் ஏனைய முக்கியஸ்தர்களையும் சந்தித்திருக்கின்றீர்கள். அவர்களிடம் வந்து ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் தொடர்பாக குறிப்பிட்டு அவர்களிடம் பாதுகாப்பு கேட்டிருந்தீர்கள். ஆனால் திரும்பவும் வந்து ஒரு மிகவும் மோசமான வகையில முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு வன் செயல் தற்பொழுது நடந்திருக்குது. ஆகவே அது குறித்து என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் அல்லது அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அது தொடர்பாக நீங்கள் எதுவும் பேசவில்லையா?
நான் உங்களுக்கு சொன்னது போல சில விடயங்கள் நாங்க பேசினோம், சில விடயங்கள் எனக்கு சொல்ல முடியும். இதுக்கு பின்னால் ஏனென்று சொன்னா, எனக்கு இந்த மீடியா ரிலீஸுக்கு இன்னும் வரவில்லை. ஏசிஜேயில இந்த அந்த இதுக்காங்கல பேசின விடயங்கள் எங்களுக்கு, நான் இதுக்கு முன்னாலே நான் அந்தி நேரம் கழிச்ச நேரம் நான் சொன்னது எங்களுக்கு கிடைச்ச பின்னால நாங்க அந்த மீடியா ரிலீஸுக்குள்ள விடயங்கள் நாங்க கட்டாயமா எட்டி வைப்போம்.
இல்லை, பொதுபல சேனா அமைப்பு வந்து
நாங்க டிஸ்கஸ் பண்ணது நேஷனல் யூனிட்டி கோ எக்ஸிஸ்டன்ஸ் என்ற அடிப்படையில தான் இன்று நாங்க டிஸ்கஸ் பண்ணோம்.
சரி, அந்த விஷயங்களுக்கு எதிராக இருந்ததாக முஸ்லிம்களால குற்றம் சாட்டப்படுகிறது பொதுபல சேனா அமைப்பின் மீது. அந்த அமைப்பு தொடர்பாக நீங்கள் அவரிடம் முறைப்பாடு செய்யவில்லையா?
இந்த இடத்துல எனக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. நாங்க அந்த விடயமாக இன்றைக்கு போன டீம் அவங்களை சந்திச்சு என்ன இடத்துல எட்டி வைச்சது இந்த ரெண்டு விடயங்கள், அதை நான் உங்க இடத்துல தெளிவாக எட்டி வைச்சேன். ஒன்று வந்து இன்று ஈட்டக்கூடிய செக்யூரிட்டி சரியாக கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில பேசினது, மற்றது நேஷனல் யூனிட்டியை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில பேசப்பட்ட விடயங்கள். இதுக்கு மற்ற விடயங்கள் எனக்கு எங்களுக்கு இன்னும் அதனுடைய டீட்டெயில் வரவில்லை, கிடைச்சால் நாங்கள் அதை உங்களுக்கு கேட்டிருக்கோம்.
அகில இலங்கை ஜமாத் உல் உலேமா சபையின் ஊடகச் செயலர் ஹுசேன் ஃபைசல் ஃபரூக். இலங்கையின் சிங்கள இயக்குனர் பிரசன்ன விதானகே இயக்கிய பிறகு அல்லது வித் யூ வித்தவுட் யூ என்ற திரைப்படம் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் சில திரையரங்குகளில் திரையிடப்பட்டு ஓரிரு நாட்களுக்குள் விலக்கிக் கொள்ளப்பட்டு விட்டது. போரின் பின்னணியில் தமிழ் சிங்கள உறவுகளை மையமாக கொண்ட இந்த படத்துக்கு எதிராக சில அனாமதேய மிரட்டல்கள் வந்ததே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
இலங்கையில் தயாரிக்கப்பட்டு சென்னையின் திரையரங்குகளில் திரையிடப்பட்ட படம் ஒன்று திரையரங்குகளிலிருந்து அச்சுறுத்தல்கள் காரணமாக விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழியில் பிறகு என்ற பெயரிலும் சிங்களத்தில் ஒபனத்து ஒபயேகா அதாவது வித் யூ வித்தவுட் யூ என்கிற பெயரிலும் ஒரே நேரத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த படம் உலகில் பல நாடுகளிலும் திரையிடப்பட்ட பின் சென்ற வாரம் இந்தியாவிலும் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் அனைத்து பெருநகரங்களிலும் திரையிடப்படும் இந்த படம் சென்னையில் மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எதனால் என்று அந்த திரைப்படத்தின் இயக்குனரான பிரசன்ன விதானகே அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சில காட்சிகள் திரையிடப்பட்டன. அதன் பிறகு கூட சமூக இணைய வலைதளங்களில் இப்படத்திற்கு ஆதரவான கருத்துக்கள் வெளியிடப்பட்டதை கண்டேன். அதற்கு பின்னரும் தொலைபேசி வாயிலாக முன்பு விடுக்கப்பட்டது போன்ற அச்சுறுத்தல்கள் சனிக்கிழமை அன்றும் தொடர்ந்ததால் திரையரங்குகளில் இருந்து விலக்கிக் கொள்வது என்ற முடிவு எடுக்கப்பட்டது என்றார் அந்த திரைப்படத்தின் இயக்குனர் பிரசன்ன விதானகே. இந்த திரைப்படத்தை முன்பே பிரத்யேக திரையிடலில் பார்த்த தமிழ் திரைப்பட இயக்குநரான தங்கர் பஜான் இந்த திரைப்படம் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது குறித்தும் இந்த படம் குறித்தான கருத்தையும் நம்மிடம் இவ்வாறு கூறினார்.
இந்த படம் வந்து என்ன ரொம்ப சிந்திக்க வச்சது. ஒரு நம்ம யார வந்து நமக்கு வந்து அநீதி அழைச்சாங்களோ, யார் நம்மளுடைய எதிரியோ, அங்கிருந்து அந்த இனக்குழுவில இருந்து ஒருத்தர் ஒரு படத்தை நமக்கு ஆதரவா எடுத்திருக்காரு. இந்த படம் இப்ப இந்த படம் வெளியாக போதுன்னு மகிழ்ச்சியா இருந்தேன். இப்ப ஒரு 4 நாளைக்குள்ளே என்ன சொல்றாங்கன்னா, அந்த படம் வந்து சென்னையை தவிர இந்தியாவினுடைய பெருநகரங்கள் அனைத்திலும் வெளியாகிறதா சொல்றாங்க. சென்னையில வெளியாகிறது எனக்கு ரொம்ப மனசு சங்கடத்தை உருவாக்குது. காரணம் என்னன்னா, இது தமிழர்கள் பாக்குறத விட தமிழர்கள் அல்லாதவர்கள் இந்தியா முழுக்க இதை பார்க்கணும், தமிழர்களும் பார்க்கணும்
என்றார் தமிழ் திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான். தமிழகத்தில் தொடரும் இதுபோன்ற சர்ச்சைகள் குறித்து சமூக செயற்பாட்டாளர் மற்றும் ஆவண நிழல் பட கலைஞர் லீனா மணிமேகலை அவர்களிடம் கேட்டபோது பதிலளித்த அவர்,
இப்ப வந்து ஒரு பட்ஜெட் ஒதுக்கிட்டு மார்க்கெட்டிங்க்கு 10 மடங்கு செலவு பண்ணி அந்த படத்தை விற்கிற குழுவா இந்த குழுவை நான் பார்க்கல. முழுக்க முழுக்க ஒரு கலாபூர்வமான முயற்சிகள்ல தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்ச குழுவினுடைய படம் இது. அதனால அவங்களுக்கு வந்து இத பெரிய அளவுல அதை விளம்பரப்படுத்தி மக்களுக்கு கொண்டு வர்றதுங்கிற பலம் எல்லாம் அவங்க கிட்ட இல்ல. ஓரளவுக்கு அது பிவிஆர் சினிமாஸ் வரைக்கும் வந்து ஒரு லிமிடெட் டிஸ்ட்ரிபியூஷன் அது கிடைச்சிருக்கிறதே பெரிய விஷயம். அதையும் வந்து இப்போ அந்த ஷோவை பிவிஆர் கேன்சல் பண்றதுனால அவங்களுக்கு என்ன வந்தது, தணிக்கை பண்ண படத்தை திரையரங்குக்கு போங்க, அந்த படம் நல்லா இருக்கு, அந்த படம் வந்து இந்த விதத்துல பிரச்சனையா இருக்கு, உங்க விமர்சனங்களை நீங்க எழுதுங்க, அது மக்கள் வந்து அதை படிச்சுட்டு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை பார்த்துட்டு போய் பார்ப்பாங்க இல்ல பார்க்காம இருக்க போறாங்க. கலா ரசிகர்களும் திரைப்பட ரசிகர்களும் இல்ல படைப்பாளிகளும் எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்
என்றார் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் ஆவண நிழல் பட கலைஞர் லீனா மணிமேகலை. தமிழர்களுக்கு எதிரான எந்த கருத்தும் இந்த பிறகு திரைப்படத்தில் கூறப்படவில்லை என்கிற போதும், இந்த குறிப்பிட்ட திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுவது எதனால் என்று அப்படத்தின் தயாரிப்பாளரான முகமது அதம அலி அவர்களிடம் பிபிசி தமிழோசையில் இருந்து தொடர்பு கொண்டதற்கு,
My personal view is that the reason it should have been taken off is because the film is of Sri Lankan.
இந்த விவகாரத்தில் என்னுடைய சொந்த கருத்து என்னவென்றால், இந்த எதிர்ப்புக்கு இது இலங்கை நாட்டு தயாரிப்பு என்பதால் மட்டும்தான் அது இருக்கக்கூடும். ஏனென்றால் இலங்கை உள்நாட்டு போருக்கு பிந்தைய காலகட்டத்தை நடுநிலையோடுதான் படத்தில் சுட்டி காட்டியுள்ளோம் என்றார் அப்படத்தின் தயாரிப்பாளரான முகமது அதம அலி.
டெல்லியிலிருந்து இந்த செய்தி குறிப்பை வழங்கியவர் ஜெயக்குமார்.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இந்திய கண்ணோட்டம். இந்திய அரசு கரும்பு விவசாயிகளுக்கு சர்க்கரை ஆலைகள் பாக்கி வைத்திருக்கின்ற நிலுவைத் தொகையை தர உதவுவதற்காக ஆலைகளுக்கு சுமார் 4,400 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனாக தர முன்வந்திருக்கிறது. இதற்கான அறிவிப்பை உணவு அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் இன்று வெளியிட்டார். இந்த அறிவிப்பால் கரும்பு விவசாயிகளுக்கு சேர வேண்டிய தொகை கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறதா என்று இந்திய விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் தமிழ்நாடு பொதுச் செயலாளர் ஆர் விருத்தகிரி அவர்களை கேட்டேன்.
மத்திய அரசாங்கங்களுடைய அறிவிப்பை நாங்கள் முதலில் வரவேற்கிறோம். இது ஏற்கனவே வந்து கடந்த ஆண்டு கரும்பு தொழில் செய்கின்ற விவசாயிகள் புதுடெல்லியில் சென்று போராட்டம் நடத்தி கரும்பு விவசாயிகளுக்கு உரிய பணம் சர்க்கரை ஆலைகளால் வழங்கப்படவில்லை, இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கைகள் வைத்தோம். அப்போது வேளாண் துறை அமைச்சராக இருந்த சரத்பவார் அவர்கள் சர்க்கரை ஆலைகளுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற சர்க்கரையை வரியை 5% 15% உயர்த்தினார்கள், எத்தனால் பயன்பாட்டை 5% 10% உயர்த்தினார்கள். அதுபோன்று ஏற்றுமதி செய்யக்கூடிய சர்க்கரைக்கு ஊக்கத்தொகையை வழங்குவதாக அறிவித்தார்கள். உற்பத்தி செய்யப்பட்ட கச்சா சர்க்கரை 45 லட்சம் டன்னை கையிருப்பு சர்க்கரையாக வாங்கி முழு தொகையும் ஆலைகளுக்கு வழங்கினார்கள். அதுபோன்று ஆலைகள் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகைக்கு 6,600 கோடி ரூபாய் 5 ஆண்டுகளுக்கு வட்டியில்லா கடனாக வழங்கி அறிவித்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தற்போது உணவு அமைச்சராக இருக்கிற ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களும் கரும்பாறை முதலாளிகளுக்கு கூடுதலாக சர்க்கரை அறிவிப்பை அறிவித்திருக்கிறார்கள்.
இந்த முடிவு வந்து உங்களுக்கு வரவேண்டிய அந்த பாக்கியை தருவதற்கு உதவி செய்யும் என்று நினைக்கிறீர்களா?
நாங்கள் பாசிட்டிவாக தான் நினைக்கிறோம். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகை விவசாயிகளுக்கு சென்று அடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அரசாங்கம் அதை கண்காணிப்பாக இருக்குமா என்ற ஐயப்பாடு எங்களுக்கு தற்போது எழுந்திருக்கின்றது.
ஏன் அது போல சொல்கிறீர்கள்?
காரணம், 6,600 ரூபாய் 600 கோடி ரூபாய் கொடுத்த முன்பு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் அந்த 6,600 கோடி ரூபாய் விவசாயிகளுடைய வங்கி கணக்குக்கு சென்று அடைந்ததா என்பதை இதுவரை யாரும் அறிவிக்கவே இல்லை. அதே போன்ற ஒரு சூழ்நிலை இந்த 4,400 கோடி ரூபாய் ஆலை முதலாளிகளுக்கு சென்றடைந்தால் அது விவசாயிகளுடைய கரும்பு நிலத்தொகைக்கு போய் சேருமா, வங்கி கணக்கு போய் சேருமா என்பது எங்களுக்கு எழுகின்ற ஒரு முக்கியமான கேள்வி. இதில் அவர்களுக்கு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கின்றதா? அரசாங்கம் வட்டியில்லா கடன் கொடுக்கிறது, அந்த வட்டியில்லா கடன் விவசாயிகளுடைய கரும்பு பணத்துக்காக சென்றடைகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு ஏதாவது குழு இருக்கின்றதா, அதில் விவசாய பிரதிநிதிகள் இருக்கிறார்களா என்பதை அரசாங்கம் இன்று தெரிவிப்படுத்தவில்லை. நாளை அரசாணை வரும்போது தெரியுமோ என்பது எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது.
தமிழ்நாட்டிலே இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு பெரிதாக இருக்கிறது?
தமிழ்நாட்டில் இந்திய அளவில் 11,000 கோடி 550 சக்கர ஆலைகள் பாக்கி வைத்திருக்கின்றன. தமிழ்நாட்டில் 44 சக்கர ஆலைகளில் நிலுவைத்திருக்கின்ற சக்கர ஆலைகளுடைய ஒட்டுமொத்த தொகை 900 கோடி ரூபாய். இதை நாங்கள் மாநிலத்தில் உள்ள அமைச்சர்களிடத்திலும் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொன்னோம். அவர்கள் அதை முதல்வரத்தினுடைய கவனத்தை கொண்டு செல்வதாக சொன்னார்கள். ஆலை முதலாளிகளையும் அழைத்து 2-3 முறை பேசியிருக்கிறார்கள். அவர்கள் மத்திய அரசாங்கத்தை எதிர்பார்த்து இந்த தொகைக்காக காத்திருந்தது போல் தெரிஞ்சது. இன்று அதற்கான விடுதல் பிறந்திருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம்.
இந்த சர்க்கரை உற்பத்தி அதிகமாக இருக்கிறது என்றால் இந்திய அரசாங்கம் இறக்குமதியை ஏனவனு அனுமதிக்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது அல்லவா? அதற்கான தேவை என்ன?
இந்தியாவில் நமக்கு தேவைக்கு அதிகமாக 100 லட்சம் டன் கரும்பு சர்க்கரை கையிருப்பு இருக்கிறது. நம்முடைய ஒட்டுமொத்த தேவை 225 லட்சம் டன் தான். அதை விட கூடுதலாகவே 100 லட்சம் டன் நம்முடைய உற்பத்தி இருக்கிறது. அப்படி இருந்தும் சர்க்கரையை ஏன் இறக்குமதி செய்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான கேள்விதான். இதில் அரசியல் இருக்கின்றது, அரசியல்வாதிகளுடைய ஆதாயம் இருக்கின்றது. இதை நாங்கள் விவசாயிகள் கடுமையாக இருக்கிறோம். இந்த இறக்குமதியை முக்கியமாக தடை செய்ய வேண்டும். அதை அடிப்படையாக வைத்துத்தான் இறக்குமதிக்கான வரியை முன்பு காங்கிரஸ் அரசாங்கம் 5-15% உயர்த்தியது. இப்போது மோடி அரசாங்கம் 15-40% உயர்த்தியிருக்கிறது.
ஆனால் இது வந்து உலக பொருளாதாரம் அந்த தாராளமயமாகிவிட்ட சூழலில் நம்ம இறக்குமதி தடைகளை விதித்து உலக வர்த்தகத்திற்கு இடையூறாக இந்தியா நடந்து கொள்கிறது என்று இந்தியா மீது ஒரு உலக வர்த்தக நிறுவனத்திலே ஒரு குற்றச்சாட்டு எழ வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த மாதிரியான நடவடிக்கைகளை இந்தியா எடுக்கக்கூடாது என்று ஒரு வாதமும் முன்வைக்கப்படுகிறது.
நல்ல கேள்வி சார். உலக வர்த்தக மையத்தில் நாம் வந்து பங்கு பெற்றுவிட்டோம். WTO வந்த பிறகு எந்த நாடும் எந்த நாட்டுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யலாம். ஆனால் வரி இறக்குமதி வரியையோ ஏற்றுமதிக்கான சலுகையோ தருவதற்கு அந்தந்த நாடுகளுக்கு உரிமை இருக்கின்றது. முற்றிலுமாக இந்தியா வந்து சர்க்கரை இறக்குமதி தடை செய்ய முடியாது. ஆனால் இறக்குமதிக்கான வரியை உயர்த்தலாம். அதைத்தான் மத்திய அரசாங்கம் செய்திருக்கிறது.
இந்திய விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் தமிழ்நாடு பொதுச் செயலாளர் ஆர் விருத்தகிரி. மத்திய அரசின் இந்த முடிவு குறித்தும் விவசாயிகளின் கவலைகள் குறித்தும் திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் ஆர் வி தியாகராஜன் அவர்களை கேட்டேன்.
இந்த அறிவிப்பு ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இன்னைக்கு இந்திய சுகர் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு செயல்பட்டுருக்கு. அது ஏன்னா வந்து இப்போ விவசாயிகள் கொடுக்குற கரும்பு விலைக்கும் வந்து எங்களுக்கு சர்க்கரை விற்று வர பணத்துக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு மிஸ்மேட்ச் இருக்கு. அதை வந்து ஓரளவுக்கு ஈடுகட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சலுகை வந்து எங்களுக்கு வந்து மிகவும் பயன்படும்.
இந்த மிஸ்மேட்ச் எதனால் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க?
மிஸ்மேட்ச்னாக்க ஏன்னா 3-4 வருஷமாகவே தொடர்ந்து வந்து உபரியாக வந்து சர்க்கரை உற்பத்தி செஞ்சுருக்கோம் இந்தியாவில். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் வந்து சர்ப்ளஸ் 4-5 வருஷமாக இருக்கிறதுனால ஏற்றுமதிக்கு வந்து எங்களுக்கு சரியான விலை கிடைக்கிறதில்ல. நமக்கு உற்பத்தி செலவோடு வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது வந்து எக்ஸ்போர்ட் ப்ரைஸு. அதனால வந்து இந்த மிஸ்மேட்ச் வந்து தொடர்ந்து வந்து சுகர் இண்டஸ்ட்ரியை ரொம்ப பாதிச்சுட்டு இருக்கு.
ஆனால் இப்போ இந்த ஏற்றுமதிக்கும் இப்போ மானியங்கள் தரப்போவதாக, அதாவது ஒரு டனுக்கு கிட்டத்தட்ட 3,300 ரூபாய் தர்றதாகவும், இறக்குமதி வரியையும் 15%லிருந்து 40% உயர்த்துவதாகவும் இந்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பு உங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவும் என்று நினைக்கிறீர்களா?
எந்த அளவுக்கு தீர்க்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இந்த எக்ஸ்போர்ட் வந்து ஏற்றுமதிக்கு அவங்க கொடுத்துருக்க சலுகை வந்து அதை கணக்கில் எடுத்தா கூட வந்து இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல விலை ரொம்ப குறைவா இருக்கிறது. அது ஓரளவுக்கு வந்து அந்த ஏற்றுமதி செய்யும் போது அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இப்போ இந்த இம்போர்ட் டியூட்டியை வந்து 15%-40% உயர்த்திருக்கிறாங்க. அதனால வந்து ஓரளவுக்கு வந்து உள்நாட்டு வந்து சக்கரை விலை வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அதிகமாக வந்து பெரிய அளவில் வந்து இப்போ வந்து இறக்குமதி ஆகிறது கிடையாது. ஆனா வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுங்கிற மாதிரி ஒரு வியூ இருக்கு.
இதுல இந்த கரும்பு உற்பத்தியாளர்கள் சார்பில் சொல்லப்படுறது என்னன்னா, கடந்த முறைகளும் அரசாங்கம் தந்த இந்த உதவிகள் என்பது விவசாயிகளுக்கு நேரடியாக போய் சேரவில்லை, அந்த நிலுவைகள் எல்லாம் தொடர்ந்து நீடித்து வருகின்றன. இந்த முறையும் அது அந்த மாதிரி விவசாயிகளுக்கு போய் சேராமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை அரசாங்கம் கண்காணிக்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பிலே சொல்லப்படுகிறது. அது நடந்ததா கடந்த முறை? அந்த மாதிரி நடந்திருந்தால் அதற்கான காரணம் என்ன?
இல்லை, அந்த மாதிரி ஒரு கருத்து தெரிவிக்கிறது வந்து தவறான கருத்து. ஏன்னா வந்து அந்த ஏற்கனவே அவங்க கொடுத்த அந்த கடன் உதவி வந்து அதில் வந்து என்ன கண்டிஷன்னாக்கா, அது வந்து கரும்பு விலைக்கு தான் உபயோகிக்கணுன்ட்டு ஒரு கண்டிஷன். அந்த பணத்தை வாங்கறதுக்கும் வந்து அதை வந்து நம்ம செலவு பண்ணுறதுக்கும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை மானிட்டர் பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் மானிட்டர் பண்ணுறாங்க. அதனால வந்து அந்த பணத்தை வந்து நம்ம வேற ஒரு செலவுக்காக அது உபயோகிக்க முடியாது. அதே மாதிரி கண்டிஷன் இந்த மேற்கொண்டு வர கடன்லையும் அதே மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும், நிச்சயம் இருக்கும்.
இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 900 கோடி ரூபாய் நிலுவையில் இருக்கிறது. கடந்த ஆண்டு 2250 ரூபாய் மெட்ரிக் டன்னாக இருந்த பொழுது அந்த தொகையே போய் சேரவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதில் உண்மை இல்லை என்று நினைக்கிறீர்களா?
2250 ரூபாய் இன்னும் வந்து அதுல செலவு அந்த தொகையிலேயே வந்து ஒரு நிலுவையில ஒரு தொகை இருக்குங்கிறது வாஸ்தவம் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து சர்க்கரை வந்து ஸ்டாக் இருந்தா கூட அதை வந்து போதிய அளவுல நம்மளால விற்க முடியல. அந்த சர்க்கரை கையில கையிருப்பு இருக்கிற சர்க்கரை வந்து வித்து அதுல வர பணத்தை வச்சுதான் வந்து அந்த கரும்பு விலையை கொடுக்க முடியும். அதனால வந்து அது முழுமையா கொடுக்கல என்னங்கிறதுனால அந்த ஆனா வந்து ஆலைகள் வந்து அந்த போன வருஷத்து விலையே வந்து கொடுக்கறதுக்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க. அது நிச்சயம் வந்து அவங்களுக்கு 1-2 மாசத்துல கொடுத்துருவாங்க.
திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் ஆர் வி தியாகராஜன். இனி ஒரு பன்னாட்டு குறிப்பு. எகிப்தில் தடை செய்யப்பட்ட முஸ்லீம் சகோதரத்துவ கட்சிக்கு ஆதரவு தந்ததாக கூறி 3 செய்தியாளர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டது பற்றிய செய்தியை செய்தி அறிக்கையில் கேட்டோம். இது குறித்த விரிவான பிபிசி தகவல்களை தருகிறார் சீவகன்.
எகிப்தில் தடை செய்யப்பட்ட முஸ்லீம் சகோதரத்துவ அமைப்புக்கு உதவியதாக வழக்கு தொடர்பினரால் குற்றம் சாட்டப்பட்டு அதற்காக குற்றம் காணப்பட்டு 3 செய்தியாளர்களான ஆஸ்திரேலியாவின் பீட்டர் கிரீஸ்ட், எகிப்தின் முகமது ஃபஹ்மி மற்றும் பஹீர் முகமது ஆகியோருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த வருடம் டிசம்பரில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டது முதல் சர்வதேச கவனத்தை ஈர்த்திருக்கின்ற இந்த வழக்கு பெரும் கண்டனத்தை எழுப்பியிருக்கின்றது. இது தொடர்பில் இறுதி நேரத்தில் ஆஸ்திரேலிய பிரதமரால் எகிப்திய அதிபருக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கையும் தோல்வியில் முடிந்திருக்கின்றது. வெறும் நம்பிக்கை மாத்திரம் எஞ்சியிருக்கின்றது. நீதிமன்றத்தில் பல தடவைகள் தோன்றியாகிவிட்டது. ஆதரவாக பெருமட்டத்தில் பிரச்சாரமும் நடந்தது. இவை எதுவும் இந்த அல் ஜசீரா செய்தியாளர்களை விடுதலை செய்ய தவறிவிட்டன. செய்தி பிரிவு தலைவர் முகமது ஃபஹ்மி, தயாரிப்பாளர் பஹீர் முகமது மற்றும் ஆஸ்திரேலிய செய்தியாளரான பீட்டர் கிரீஸ்ட் ஆகியோர் இதில் அடக்கம். பொய்யான செய்தியை பரப்பியதாக எகிப்தில் தடை செய்யப்பட்ட முஸ்லீம் சகோதரத்துவ அமைப்புக்கு உதவியதாக இவர்கள் மீது குற்றச்சாட்டு. இப்பொழுது ஒரு முன்னாள் செய்தியாளரான ஆஸ்திரேலிய பிரதமர் டானி அபோட் அவர்கள் பீட்டர் கிரீஸ்டின் விஷயத்தை எகிப்திய அதிபர் அப்துல் ஃபதா அல் சிசியிடம் எடுத்துச் சென்றதாக கூறியிருக்கின்றார்.
அதிபர் அல் சிசி எகிப்தில் பாதுகாப்பையும் அமைதியும் கொண்டு வர தன்னாலான அனைத்தையும் செய்வேன் என்று கூறினார். இது குறித்து எனது ஆதரவையும் நான் தெரிவித்தேன். ஆனால் ஒரு ஆஸ்திரேலிய செய்தியாளரான பீட்டர் கிறிஸ்டுக்கு முஸ்லீம் சகோதரத்துவ அமைப்புக்கு ஆதரவு வழங்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ற விஷயத்தையும் நான் அவருக்கு எடுத்து கூறினேன். அவர்களை பற்றி வெறுமனே செய்தி கூறினார் என்றும் நான் குறிப்பிட்டேன். அத்துடன் நீண்டகால அடிப்படையில் சுயாதீனமான உள்துடிப்பான ஊடகம் என்பது ஜனநாயகம், பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை ஆகியவற்றுக்கு மிகவும் அவசியம் என்பதையும் நான் வலியுறுத்தியுள்ளேன்
என்றார் ஆஸ்திரேலிய பிரதமர் டானி ஆபர்ட். அல் ஜசீராவுக்கு எதிரான அபிப்பிராயத்தின் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உள்நோக்கம் கொண்டவை என்று செயற்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்புக்கு ஆதரவான கட்டார் நாட்டு நிதியில் அந்த ஊடகம் செயற்படுகின்றது. தாம் மோசமான எதற்கும் தயாராக இருப்பதாக பீட்டர் கிரிஸ்டின் சகோதரர் கூறுகின்றார்.
இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு வழக்கு தொடுநர்கள் கேட்கலாம். அதனால் பல வருட சிறை தண்டனை கிடைக்கலாம். ஆகவே மோசமாக எதுவும் நடக்கலாம் என்று தயார் நிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம்.
கடும் பாதுகாப்பு சிறையில் இவர்கள் ஏற்கனவே 6 மாதங்களை கழித்து விட்டார்கள். தமக்கு ஆதரவான உயர்மட்ட பிரச்சாரங்களும் ஆஸ்திரேலிய பிரதமரின் வார்த்தையும் தமது வழக்குக்கு உதவலாம் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இருக்கின்றார்கள்.
செய்தியை வழங்கியவர் சீவகன். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் பிரேசிலில் தொடங்கி 10 நாட்கள் முடிந்துவிட்டன. நடைபெற்று வரும் இந்த போட்டியில் சிறிய அணிகள் பெருமளவிலான வெற்றிகளை பெற்றுள்ளன. பெரிய அணிகள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றிகளை பெற முடியவில்லை. நடப்பு சாம்பியன் ஸ்பெயின் குழுநிலை போட்டிகளில் தோல்வி அடைந்து அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறாமலேயே போட்டியிலிருந்து வெளியேறியது. அதேபோல இங்கிலாந்து அணியும் இதுவரை ஆடியுள்ள 2 போட்டிகளிலும் தோல்வி அடைந்துள்ளதால் போட்டியிலிருந்து வெளியேறும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆனால் கோஸ்டரிக்கா, கொலம்பியா, எக்வடார் போன்று மத்திய அமெரிக்காவில் இருக்கும் சிறிய நாடுகள் மற்றும் போட்டிகளை நடத்தும் பிரேசில், மெக்சிகோ, அர்ஜென்டினா, சிலி ஆகிய நாடுகள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்புகளை பெற்றுள்ளன. நடைபெற்று வரும் இந்த உலகக்கோப்பை போட்டிகளின் இதுவரையிலான ஆட்டங்கள் எப்படி இருந்துள்ளன என்று ஆசிய கால்பந்து சம்மேளனத்தின் அதி உயர் பயிற்சி பட்டயத்தை பெற்றுள்ளவரும் சர்வதேச பயிற்சியாளருமான ராபின் சார்ல்ஸ் ராஜா அவர்களிடம் கருத்து கேட்டேன்.
10 டேஸ்ல நிறைய அப்செட்ஸ் தான். இத்தனை வருஷம் பார்த்த வேர்ல்ட் கப்புக்கும் வந்து இதுக்கும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டீம்ஸ் சொல்லக்கூடிய பெரிய பெரிய டீம்ஸ் கொஞ்சம் தடுமாறி கொண்டு இருக்குது. பெரிய பெரிய கண்ட்ரிஸ் நம்ம சொல்ல போன அந்த மேஜர் அப்செட்ஸ் இருக்கிற அந்த இங்கிலாந்து, ஸ்பெயின், போர்ச்சுகல், பெரிய பெரிய பிளேயர்ஸ் அவங்களோட கண்ட்ரிக்குன்னு அவங்க கொடுத்த அந்த ஒரு அளவு பார்க்க போனா மிக கம்மியா இருக்கு. அவங்களோட கமிட்மெண்ட், டீம் ஸ்பிரிட் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அந்த சின்ன சின்ன கண்ட்ரிஸ் சிலி, குரோஷியா, ஈவன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் கானா வந்து ஜெர்மனிய கடைசி வரைக்கும் இது பண்ணல. ஜெர்மனியில முக்காவாசி பெயின் மணி பிளேயர்ஸ். அதை பார்க்கும்போது அவங்க கண்ட்ரிக்கு கொடுத்த இது வந்து என்னமோ எனக்கு ஒரு இதா தெரியுது, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்.
அதே நேரத்துல இந்த உலக கோப்பையில சின்ன சின்ன நாடுகள், உதாரணமாக கோஸ்டரிக்கா, கொலம்பியா, நீங்க சொன்ன மாதிரி கானா, இவங்கெல்லாம் இதுவரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் சின்ன நாடுகள் வந்து எப்படி இந்த அளவுக்கு தங்களுடைய ஒரு ஆளுமையை செலுத்திருக்காங்க, அதுக்கு என்ன காரணமா இருக்கக்கூடும்?
எப்பவுமே பாத்தீங்கன்னா அண்டர் டாக் எந்த குழுவானாலும் சரி, ஒரு பெரிய டீம் கூட விளையாடும் போது சோகால் பெரிய டீம், பட் இந்த கேம் உள்ள போனா இட்ஸ் 11 vs 11 தான். சொல்ல போற சின்ன சின்ன கண்ட்ரிஸ்னு பார்த்தா அவங்களோட கமிட்மெண்ட் பாத்தீங்கன்னா எவ்ரி பால் ஃபைட் பண்றாங்க. நீங்க இம்மீடியட்டா அதாவது பாலை லூஸ் பண்ணணும்னா பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 11 பேர்ல 8 பேர் பாலுக்கு பின்னால இருப்பாங்க, டிஃபென்ஸ் வந்துடுறாங்க. இது வந்து அவங்களோட முழு டீம் ஸ்பிரிட், ஃபைட்டிங் குவாலிட்டிஸ் பிளஸ் அச்சீவ் பண்ணும். ஏன்னா வேர்ல்ட் கப் இட்ஸ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். இது அந்த ஒரு ஒரு பிளேயருக்கும் அவங்க தான் தேசத்துக்காக தான் உயிரை கொடுத்து விளையாடுறது தெரியுது. இதுல சின்ன சின்ன கண்ட்ரிஸ்னு சொல்ற மாதிரி கோஸ்டரிக்கா, மற்ற இருக்க இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், இவங்க எல்லாம் கொலம்பியா, இவங்க இருக்கிற ஒரு ஒரு பிளேயர், இப்ப அந்த கொலம்பியா இருக்க வெலன்சியா, இவங்க எல்லாம் இவங்க இந்த வேர்ல்ட் கப்ல பெர்ஃபார்ம் பண்றது வச்சு தான் இவங்களுக்கு அடுத்த ஃபியூச்சர் இம்மீடியா கிளப் இது. இப்போ அந்த மெக்சிகன் கோல் கீப்பர் பாத்தீங்கன்னா எல்லா பெரிய கிளப்ஸும் பின்னால இருக்குன்றாங்க. இவங்க எல்லாம் ஆல்ரெடி வெல் செட்டில்ன்ற மாதிரி இருக்கிறாங்க. இருக்கிற நம்ம ரொனால்டோ இவங்க எல்லாம் எக்ஸப்ட் மெஸ்டியோட அந்த பிரில்லியன் கோலை தவிர மற்ற பெரிய கண்ட்ரிஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே விளையாடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க அந்த ஒரு கண்ட்ரிக்கு கொடுக்குறாங்கன்றது எனக்கு கேம் பார்க்க வரைக்கும் தெரியல. சின்ன சின்ன கண்ட்ரிஸ்ல இருக்கிற ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், அந்த கியான், கானா கிளட்ரா, அந்த ஒரு ஒரு பிளேயரும் அவங்க இதை பெர்ஃபார்ம் பண்ணாதான் அவனுக்கு அது ஒரு பெரிய லிஃப்ட். நினைச்சு பார்க்க முடியாத கிளப் லெவல் அவங்களுக்கு, இங்கிலீஷ் லீகோ, ஸ்பானிஷ் லீகோ, ஜெர்மன் லீக்லயோ கண்டிப்பா அவங்களுக்கு. இப்ப அந்த கானா செகண்ட் கோல் அடுத்த அந்த ஐயு வந்து இட்ஸ் அ வேர்ல்ட் கிளாஸ் கோல். அது வந்து நம்ம வந்து வெறும் கிளப் லெவல்ல பாத்துட்டு அதுலதான் இது பண்றோம். பட் இந்த வேர்ல்ட் கப்ல வந்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையில சின்ன கண்ட்ரிஸ் வந்து அதிகமா தன்னோட பெஸ்ட் கொடுக்கணும்னு 100% மேலே கொடுக்குறாங்க ஒவ்வொரு பிளேயரும்.
இப்ப போட்டிகளை நடத்துகிற பிரேசிலுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரேசில் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஒரு திருப்தியை கொடுக்கல அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அந்த விமர்சனம் நியாயம் நீங்க நினைக்கிறீங்களா?
அவங்க ஊர்ல நடத்தின கூட அவங்க ஏற்கனவே இவ்வளவு பிரச்சனை மத்தியில நடத்திட்டு இருக்காங்க பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இதுல. ஆனா காலங்காலமா பிலே மற்ற கரின்ஷா இந்த பிளேயர்ஸோட காலேஜ் வந்து சாக்ரட்டிஸ், ஜீகோ, அந்த பிரேசிலுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல், ஒரு பிளேயர் இருக்கு. அதை இந்த வேர்ல்ட் கப் இந்த ஒரு 2 மேட்ச் அந்த இதை பார்க்க முடியல. ஏன்னா பிரேசில் மெயின் இது வந்து அவங்களோட டோட்டல் டீமே விளையாடுவாங்க. 11 பேர் நீங்க வெளியே இருக்க எத்தனை பேர் போட்டாலும் சரி அதே ஸ்டைல் விளையாடுவாங்க. அது வந்து இதுல மிஸ் ஆகுது. அதே மாதிரி அர்ஜென்டினா பார்த்தா கூட மெஸ்ஸியோட பிரில்லியன்ஸ்ல தான் நேற்று அந்த கோல் அடிச்சு அவங்க வின் பண்ணாங்களே தவிர, மற்றபடி அதுல இருக்க ஏஞ்சல் டி மரியா, மற்ற சோகால் பெரிய பிளேயர்ஸோட அந்த நேச்சுரல் அர்ஜென்டினாக்குன்னு ஒரு ஸ்டைல், பிரேசிலுக்குன்னு ஸ்டைல், அது கண்டிப்பா ஒரு ஏமாற்றத்தை, ஒரு பிரேசில் ரசிகர்களுக்கு ஏமாற்றம் கொடுக்குதோ இல்லையோ நமக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றமா தான் இருக்குது. அந்த பிரேசிலுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு, அது இதுல காணும்.
ஆசிய கால்பந்து சம்மேளனத்தின் அதி உயர் பயிற்சி பட்டயத்தை பெற்றுள்ள ராபின் சார்ல்ஸ் ராஜா. இதனிடையே உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் இன்று 4 ஆட்டங்கள். ஆஸ்திரேலியா, ஸ்பெயின் இடையே முதல் போட்டி, சாவ் பாலோவில் நெதர்லாந்து, சிலி அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் நடைபெறுகிறது. பின்னர் கேமரூன் அணிக்கு எதிராக பிரேசில் ஆடுகிறது. இன்றைய கடைசி ஆட்டத்தில் குரோவேஷியா, மெக்சிகோ அணிகள் மோதுகின்றன. இந்த ஆட்டம் இரு அணிகளுக்குமே மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதனிடையே இந்த ஆண்டுக்கான விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகள் இன்று லண்டன் நகரில் தொடங்கியுள்ளன.
விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் எமது கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.